உறவுகளே, தமிழீழத்தின் மூத்த தளபதி கர்னல் கிட்டு உட்பட 10 வேங்கைகளின் 17 ஆண்டு நினைவு நாளோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் கர்னல் கிட்டு அவர்களின் நினைவுகளோடு இணைந்து கொள்கின்றார் தமிழீழ விடுதலை புலிகளின் புலனாய்வுத்துறை பொறுப்பாளர் ச. பொட்டு அவர்கள்.
கிட்டண்ண, எங்களை விட்டு பிரிஞ்சு இந்த மண்ணில விட்டு அவர் மறைந்து பிறகு நாங்கள் அவரை பற்றி நினைக்கிறோம், கதைக்கிறோம். ஆனா உண்மை அப்படி இல்லை, அவர் எங்களோட தான் வாழ்ந்து கொண்டிருந்தவர். இன்றைக்கு வரைக்குமான எங்களோட செயற்பாடுகள்ல அவருடைய ஆளுமைகள், அவருடைய அந்த காலத்து சிந்தனைகள், இன்னும் சொல்ல போனால் அவர் செயற்பட்ட காலத்துல இந்த விடுதலை போரை நினைத்து அல்லது அந்த விடுதலை போரின் அடிப்படைகளாக அவர் செய்த கட்டமைப்புகள், கட்டுமானங்கள், அவைகள்லாம் இன்றைக்கு இந்த விடுதலை போராட்டத்தின் ஒரு வளர்ச்சியோடு எங்களோடு சேர்ந்து வந்து அவரை நாங்கள் மறக்காமல் அல்லது மறக்க முடியாமல் எங்களோடு சேர்ந்து அவரை இணைந்து செயற்படுத்தி கொண்டிருக்கிறோம். கிட்டண்ணையை பற்றி நாங்கள் நினைக்க முக்கியமாக எப்போதுமே எல்லாருக்கும் உடனடியாக வெளிப்படுகிறது அவருடைய அசாத்திய துணிச்சலும் அற்புதமான ஆளுமையும். இந்த அசாத்திய துணிச்சலுக்கு பின்னால அவருடைய விடுதலை பெற்று இருந்திருக்கும் அவருடைய ஆளுமை என்பது அவருடைய இயல்பான ஒன்றாகவும், எங்கட தலைவரோட அவர் பழகியதால எங்கட தலைவராலே அவருக்குள்ள புகுத்தப்பட்டதாகவும், அவருடைய இயல்பாக இருந்த திறமைய ஒரு ஆளுமை வடிவில தலைவரால வளர்க்கப்பட்டதுமாகத்தான் அந்த ஆளுமை இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இயக்க போராளிகள் பலரை அவரை ஒரு முன்னோடியாக கொள்ளத்தக்க வகையில அவர் ஒரு முன்னணி செயற்பாட்டாளராக களங்களில் நின்றார். எல்லோரும் அதை பற்றி எல்லா காலமும் எவ்வளவோ காலம் கதைக்கப்பட்ட ஒன்றாக அவரை எல்லாரும் ஒரு ராணுவ வீரனாக அல்லது ஒரு ராணுவ மேதாவியாக பார்த்துக் கொண்டிருந்த நேரத்திலே அவருடைய இயல்பான ஆர்வம் என்றது தமிழீழ நாட்டினுடைய பலம் அல்லது அந்த அதனுடைய அபிவிருத்தி என்றதை பற்றி அந்த சிந்தனை இருந்து கொண்டிருந்தது. ஏன்னா பிறகு கூட வெளிநாடுகளில் அவர் இருக்கிற நேரங்களில் கூட அதை பற்றி தான் அவருடைய அதிக சிந்தனைகள் இருந்து கொண்டிருந்தது. அந்த நேரம் வெளிநாட்டில் இருந்து ஒரு அவருக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலையும் இருந்து தமிழகத்தினுடைய அபிவிருத்திக்கு தேவையான ஒவ்வொன்றையும் அவர் சிந்திக்குவோம். உதாரணமாக சொல்ல போனால் அங்கே இருந்து ஒரு வெளிநாடுகளில் இருந்து கொண்டு ஒரு அதிக விளைச்சலை தரக்கூடிய விதைகளை எடுக்கிறதுல இருந்து அந்த நேரத்தில் கேள்விப்பட்டிருக்கிறவங்க கிட்டு பப்பாசி என்ற ஒரு பப்பாசி இருந்து அது கிட்டே அங்கே இருந்து ஒரு விதியை எடுத்து அனுப்பி இங்கே உருவாகி எங்கள் எல்லோராலும் மகிழ்வாக பயிரிடப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. அதுக்கு பிறகு சில எங்களுக்கு பொருளாதார தடைகள் இருந்த நேரத்தில், எரிபொருள் தடைகள் இருந்த நேரத்தில் அதுக்கு மாற்றாக சில எண்ணெய் வித்துக்களை உருவாக்கணும் என்றதிலையும் சரி, அல்லது மருத்துவ தடைகளுக்கு எதிராக சுதேச மருத்துவத்தின் ஊடாக என்னென்ன அடிப்படை பிரச்சனைகளை மக்களுடைய அடிப்படை மருத்துவ தேவைகளை நிறைவு செய்யலாம், அதால மக்களை ஒரு அடிப்படை மருத்துவ அழுத்தத்தில் இருந்து விடுவிக்கிறது என்றதை அங்கே இருந்து சிந்திச்சு கொண்டிருந்தது என்றாலும் சரி, எல்லா துறையிலும் மனுஷன் ஆழமா சிந்திக்கிற ஒரு ஆளாக அங்கே இருந்து கொண்டோ சரி, நாட்டில் இருந்து கொண்டோ சரி, எங்கேயும் அதை சிந்திக்கிற ஒரு ஆளாக இருந்தேன். உலகளாவி பிறந்திருக்கிற எங்களினுடைய தமிழ் மக்களினுடைய வளத்தை, அறிவியல் வளத்தை, அவர்களினுடைய விடுதலை உணர்வை, நாட்டு பற்றை ஒருங்கிணைத்து ஒரு எங்களுடைய தேசத்திற்கான ஒரு பின்பலமாக உருவாக்கி கொள்ளணும் என்ற ஆர்வத்தில் அதற்கான ஒரு பெரிய கடமையை பொறுப்பு கொண்டு அவர் வெளிநாட்டுக்கு புறப்பட்டார். அவரால் வெளிநாட்டில் மகிழ்ச்சியாக இருக்க முடியல. ஏனென்றால் அவருக்கு எல்லா வேளையிலும் தாயகத்தின் நினைவு அவரை ஈர்த்து கொண்டிருந்தது. ஆனால் அவருக்கு கிடைக்கிற எல்லா சந்தர்ப்பத்திலும் அவர் ஒரு பெரிய ஒரு கட்டுமானத்தை உருவாக்குறதுல அவரால் அவற்றையுடைய ஆக கூடுதலான உழைப்பை செலுத்தி அவர் செயல்பட்டார். கிட்டண்ணோட என்னுடைய தனிப்பட்ட பழக்கத்தை சொல்றதா இருந்தால் அவரோட பழக கிடைச்சதற்காக நிச்சயமாக நாங்கள் பெருமைப்படுவோம். எனக்கு தனிப்பட்ட முறையில் அந்த பெருமை இருக்கு. அவருடனான என்னுடைய ஆரம்ப பழக்கம் என்றது, நான் ஒரு புதிய போராளியாக இருந்த காலத்தில் எங்களுக்கான ஒரு பொறுப்பாளராக அவர் வந்தார். அப்ப தலைமுறை காலம் நாங்கள் தங்கியிருக்கிற வீட்டுக்கு தினமும் மாலையில வருக, எங்களுக்கு உடற்பயிற்சி தருக, எங்களோட தனிப்பட உரையாடுக. அவ்வேளையில எங்களுக்கு கிடைக்கிற ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில செலவு செய்யறதுக்கான ஒரு வாசிப்பு பழக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்தினார். அந்த காலத்துல விடுதலை போராட்டம் சார்ந்தும் ஆயுதப்போரின் அவசியம் சார்ந்தும் எத்தனையோ புத்தகங்களை எங்களுக்கு வாசிக்கிறதுக்காக எடுத்துவார். வாசிக்கிறது என்று சொல்லி சொன்னால் அது எங்களுக்கு இயல்பாக சில கரடுமுரடான தமிழ் நடையில் உள்ள புத்தகங்களை வாசிக்கிறதுல எங்களுக்கு அவ்வளவு பெரிய ஆர்வம் இருந்தது என்று இல்லை. ஆனால் அவர் அந்த வாசிப்பை பற்றி மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டு அதில் உள்ள கதை போக்குகளை கேட்டு அதில் உள்ள அவசியமான கதாபாத்திரங்களின் குணாம்சங்களை கேட்டு நுண்ணிய முறையில எங்களினுடைய வாசிப்பறிவை ஊக்குவிக்கிற ஒருவராக இருந்தார். கிட்டனையை பற்றி சொல்லுங்க. இன்னும் ஒரு பண்பை நாங்கள் இதில் சொல்லணும். அவரை எல்லோரும் ஒரு தலைமை பண்பில் தான் விளங்கிக் கொண்டிருப்பினர். ஆனால் அவருடைய அந்த தலைமை பண்பு என்பது கடமை உணர்வை முதன்மைப்படுத்துகின்ற அந்த சிந்தனையால வந்தது என்று நான் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் எங்களுக்கு ஒரு சில போராளிகள் மட்டுமே கொண்ட ஒரு பயிற்சி முகாம் ஒன்று நடைபெற்றது. அது வன்னியில் உள்ள காட்டுப்பகுதியில எங்கள் தலைவரினுடைய நேரடி ஒழுங்கமைப்பிலே அந்த பயிற்சி முகாம் நடைபெற்றது. அந்த பயிற்சி முகாமில கிட்டன்னதான் சமையலாளராக செயற்பட்டார். அப்ப நாங்கள் இயக்கத்தில் வந்த புதிய காலம் ஒரு சமையல் என்பதை ஒரு பெரிய பொறுப்பாளராக எங்களுக்கு தெரிஞ்ச ஒருவர் சமையல் பணியில ஈடுபடுறார் என்றது எங்களுக்கு கொஞ்சம் நம்பவே கஷ்டமாயிருக்கு. ரெண்டு பேர் சமைச்ச அப்ப கிட்டன்னையும் ரஞ்சன் லாலாவும் தான் அந்த சமையல் பணியில பொறுப்பாயிருந்தது. அப்ப காட்டில 25-30 பேர் பயிற்சி எடுப்பவர்களையும் அந்த நிர்வாகிகள் அண்ணன் எல்லாரையும் சேர்த்து, ஆனால் மூன்று நேரமும் கிட்டனையும் ரஞ்சனும் தான் சமையல், ஒரு நேரமும் சாப்பாடு தான். விடியப்பறம் இவன் 4 மணிக்கு எழும்பி சமைக்க துவங்கணும். இரவு எல்லாரும் சமைச்சா பிறகுதான் இவர்களினுடைய கடமை முடியும். அதுக்கு பிறகு கிட்டன்னை வந்து தலைவர்களுடைய பாதுகாப்பு பொறுப்பு. அப்ப இரவு பாதுகாப்பு தலைவருக்கான இரவு பாதுகாப்பு பொறுப்பு கிட்டாங்க. அப்ப இந்த நேரங்கள் முடியாத அன்னையோட வந்துடுவார். அப்ப இந்த நேரத்துல அவருடைய அந்த கடினமான உழைப்பு எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பாளராக இருந்தவர் எங்களுக்கு சாப்பாட்டை பரிமாறின தன்மை அல்ல வந்து அந்த துப்புரவு பணிகளை கூட அவரே செய்து கொண்டிருக்கிற அந்த தன்மைகள் எல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு போராட்டத்துல எப்படி இருக்கும், கடமையை முதன்மைப்படுத்தி தன்னை முதன்மைப்படுத்தாத ஒரு நிலையில எப்படி இருக்கணும்ன்றத கற்பிக்கின்ற ஒரு விஷயமாக இருந்தது. நான் நினைக்கிறேன் கிட்டன்னு இன்னைக்கு வந்து கடைசி நேரத்துல வெளிநாட்டு பயணம்ன்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அதை நீங்களும் பல்வேறு இடங்கள்ல பார்த்துருப்பீங்க. மனுஷன் அதை பற்றி கழிச்சு கொண்டிருந்து போட்டு அழைத்து வாங்கிச்சு இருந்தால் நீ பாட்டேலாம். அவருடைய அந்த பிரியாவிடை நேரத்துல அவருக்கு பக்கத்துல நாட்டில இருந்த வலிக்கிற நேரத்துல அவரோட நிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. நாங்கள் இப்ப யாழ்ப்பாணத்துல நின்றாங்க. ஆனால் அப்படியான ஒரு சந்திப்பை எங்களுக்கு கிடைக்காது என்று சொல்லி நாங்கள் பிரிகிறதுக்கான சந்திப்பை நாங்கள் தலைவரனுடைய காட்டு முகாமில சந்திச்சு கொண்டிருந்த நாங்கள். அப்ப நாடு கடமை மனிதர்களை முதன்மைப்படுத்தாமல் கடமையை முதன்மைப்படுத்துதல் என்ற இவ்வளவு விஷயத்தை கழிச்சு போட்டு அழத் தொடங்கினார். இந்த நாட்டை நான் பிரிஞ்சு போறேன் என்ற நினைச்சு அழத் தொடங்கினார். அந்த அவருடைய அந்த அழுகையை ஒருவர் அலையின் பாட்டேலாமே அந்த அழுகைக்கு பின்னால் ரெண்டு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, அவர் தாய்நாட்டின் மீது வைத்திருந்த ஒரு பற்று. ரெண்டாவது, தாய்நாட்டை முதன்மைப்படுத்தி சிந்திக்கும் வேளையில் விருப்பத்துக்கு உரியதல்லாத ஒரு கடமையை கூட செய்யணும் என்று நினைக்கிற அவருடைய அந்த கடமை உணர்வு, இது ரெண்டையும் தான் அவருடைய அந்த அழுது கொண்டும் புறப்பட்ட அந்த உணர்வுக்கு முன்னால இருக்கிற விஷயம் என்று நான் நினைக்கிறேன்.
இதுவரை கர்னல் கிட்டு உட்பட 10 வேங்கைகளின் 17-ஆம் ஆண்டு நினைவுகளை பகிர்ந்து கொண்டவர் தமிழீழ விடுதலை புலிகளின் புலனாய்வுத்துறை பொறுப்பாளர் ச. பொட்டு அவர்கள்.